السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين.
அருளுக்குரிய ரமலான் மாதம் வந்தது, வந்து வேகமாக கடந்தும் விட்டது. நீண்ட பகலாகவும் வெப்பம் அதிகமாகவும் நாட்கள் இருந்தன. இம்முறை இங்கு வரலாறு காணாத வெப்பம் இருந்தது. ஆயினும் பெரும்பாலார் அல்லது குறைந்தபட்சம் என்னை சந்திக்க வருகை தந்தவர்கள் கூறினர் இவ்வாறு, இம்முறை எங்களுக்கு நோன்பின் தாக்கம் அதிகம் ஏற்படவில்லை அல்லது மிக கடுமையான வெப்பம் நிலவிய போதிலும் எங்களுக்கு குறைந்த அளவே தாக்கம் இருந்தது என கூறினர். ஆனால் நோன்பு அசாதாரண வகையில் மிக எளிமையாக கடந்துவிட்டது என்று கூறுவது மட்டும் நமக்கு போதுமானதல்ல. எளிதாக கடந்துவிட்டது என்றால் அது நம்மீது அல்லாஹ் செய்த அருளாகும். அவன் நம்மை இந்த நாட்களை எளிதாக கடக்க செய்துவிட்டான். அல்லது பசி மற்றும் தாகத்தின் தாக்கம் சிறிதளவே நமக்கு ஏற்பட்டதும் அவனது அருளே ஆகும். எனவே எங்களுக்கு சிறிதளவே பசி மற்றும் தாகத்தின் தாக்கம் ஏற்பட்டது என்று கூறுவது மட்டும் நமக்கு போதுமானதல்ல. மாறாக நாம் நம்மை ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் இந்த அருளுக்குரிய நாட்களில் எதனை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று நாம் ஆராய வேண்டும். எளிதாக நோன்புகள் கழிந்திருந்தாலும் சரி, அல்லது சிறிதளவு கஷ்டம் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அதனால் நாம் நமது நோக்கத்தை அடைந்துவிட முடியாது. நாம் என்ன பெற்றுக்கொண்டோம் என நாம் நம்மை நாமே ஆய்வு செய்யும் போதுதான் நம்மால் அசல் நோக்கத்தை அடைய முடியும். அல்லாஹ் ரமலானின் இந்த நாட்களில் ஏழாவது வானத்திலிருந்து கீழ்வானம் வரை வந்துவிடுகின்றான். இந்நாட்களில் அடியார்களுக்கு நெருக்கமாக வந்து அவர்களின் துஆக்களை கேட்கின்றான். அல்லாஹ் இந்நாட்களில் நோன்பாளிகளின் கூலியாக தானே ஆகிவிடுகின்றான். அல்லாஹ் இந்நாட்களில் ஷைத்தானை கட்டி போட்டு விடுகின்றான். நாம் அல்லாஹுவின் இந்த அருட்கள் மற்றும் அவனது கருணையிலிருந்து பயன்பெறுவதற்காக இந்த நாட்களில் நாம் என்ன செய்தோம் அல்லது என்னென்ன உறுதி பூண்டிருக்கின்றோம்? அல்லாஹுவின் கட்டளைகளை ஏற்பதற்கும் அவனது போதனைக்கேற்ப வாழ்க்கையை கழிப்பதற்கும் கடந்த கால கவனக்குறைவுகளை களைவதற்கும் நாம் என்ன உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம்? மேலும் எந்த அளவிற்கு நாம் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றோம்? இந்த ஆய்வுகள் அல்லாஹ்வின் நிரந்தர அருட்களின் பக்கம் நமக்கு கவனம் ஊட்டக்கூடியவையாக இருக்கும். மேலும் அதன் காரணமாக நிரந்தர மாற்றத்தை ஏற்படுத்தும் முயற்சி நம்மில் உருவாகும். அதன் விளைவாக அல்லாஹ்வின் அருட்களை ஈர்க்கக்கூடியவர்களாக அது நம்மை ஆக்கிவிடும். எனவே இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாம் ரமலானின் காரணமாக மட்டும் தொழுகைகளை பேணினோம், இனி எதிர்காலத்தில் சோம்பேறிகளாகி விடுவோம் என்றால் அது நம்மை அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி செயல்படக்கூடியவர்களாக ஒருபோதும் ஆக்காது. நாம் ரமலான் வரை மட்டுமே ஜும்மாவை பேணுபவர்களாக இருந்தால் அது அல்லாஹ்வின் கட்டளைகளின்படி வழிநடப்பவர்களாக நம்மை ஆக்கிவிடாது. நாம் திருக்குர்ஆன் ஓதுவதை ரமலான் வரை மட்டுமே அவசியமானது என கருதினால் ரமலான் கழிந்த பிறகு அதன் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் அது அல்லாஹ்வின் திருப்திக்குரிய வழிகளில் நடப்பவராக நம்மை ஆக்காது. நாம் ரமலான் வரை மட்டுமே சலவாத் ஓதுவதையும் திக்ர் செய்வதையும் இறைவனை நினைவு கூறுவதையும் செய்தால் அது அல்லாஹ் நம்மிடம் விரும்பாத செயலாக இருக்கும். நாம் நமது ஒழுக்கம் மற்றும் இதர நன்மையான காரியங்களை நிர்பந்தமாக கருதி அதனை வெறும் ரமலான் மாதம் வரை மட்டுமே செய்து வந்தால் அது அல்லாஹ்வின் விருப்பத்திற்குரியதாக இருக்காது. ரமலான் ஒரு பயிற்சி முகாமாகவே நம்மிடம் வருகின்றது. ரமலானில் செய்யப்பட்ட நன்மைகளில் மற்ற நாட்களில் மேலும் நீங்கள் முன்னேற்றம் காண வேண்டும் என்பதற்காகவே அல்லாஹ் ரமலானை நம்மீது கடமையாக்கியிருக்கின்றான். வரக்கூடிய ஒவ்வொரு ரமலானும் முடிவுறும்போது இறை வணக்கம் மற்றும் நன்மைகளின் புது படித்தரம் மற்றும் உயரத்தில் நம்மை எட்ட வைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதனால் நாம் இறை வணக்கம் மற்றும் நன்மையின் புதிய படித்தரம் மற்றும் உயரத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும். நிரந்தர மனப்பாங்குடன் இந்த நன்மைகளை தொடர்வதற்கான எதிர்பார்ப்பை அல்லாஹ் நம்மிடம் வைத்திருக்கின்றான். அல்லாஹ் அகீமுஸ் ஸலாத், நீங்கள் தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்ற கட்டளையை நமக்கு வழங்கியிருக்கின்றான். தொழுகைக்கான நேரத்தில் தொழுகையை அழகுபடுத்தி தொழுங்கள் என்றும் கூறியிருக்கின்றான். ஹாஃபிலு அலஸ்ஸலாதி வஸ்ஸலாதில் உஸ்தா, அதாவது அனைத்து தொழுகைகளையும் குறிப்பாக நடுத்தொழுகையை முழுமையான கவனத்தில் கொள்ளுங்கள் என்று கூறியிருக்கின்றான். ஐவேளை தொழுகை கடமை என்பதை ஒவ்வொரு முஸ்லிமும் நன்கறிவார். எனவே ஐவேளை தொழுகையை பேணும்படி கட்டளையிடப்பட்டுள்ளது. குறிப்பாக நடுத்தொழுகையை பேணும்படி நமக்கு கவனம் ஊட்டப்பட்டிருக்கின்றது. காரணம், அல்லாஹ்விற்கு மனித இயல்பு பற்றி நன்றாக தெரியும். எனவே சிறப்பாக அழுத்தம் கொடுத்து நடுத்தொழுகையின் பக்கம் அல்லாஹ் நமக்கு கவனமூட்டியிருக்கின்றான். சலாத்துல் உஸ்தா என்பதன் பொருள் நடுத்தொழுகை அல்லது முக்கியமான தொழுகை என்பதாகும். அதாவது தொழுகைக்கான முக்கியத்துவம் அதிகரித்துவிடும். அதாவது தொழுகைக்கான முக்கியத்துவம் அதிகரித்துவிடும் தொழுகைக்கான நேரம் என்பதாகும். அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகையையும் கடமையாக்கியுள்ளான். அவ்வாறு இருக்க சலாத்துல் உஸ்தாவிற்கு, அதாவது நடுத்தொழுகைக்கு ஏன் முக்கியத்துவம் அளித்திருக்கின்றான்? காரணம் என்னவென்றால், சில தொழுகைக்கான நேரங்களில் மனிதன் தனிப்பட்ட அல்லது வேறு சில உலகியல் தேவைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பவனாக இருக்கின்றான். சிலருக்கு ஃபஜர் தொழுகையை தொழுவது மிக கஷ்டமான காரியமாக உள்ளது. அந்த தருணத்தில் எழுந்து ஃபஜர் தொழுவது மனிதனுக்கு இறை நெருக்கத்தை பெற்றுத் தருகின்றது. அந்த தொழுகை முக்கியமான அல்லது நடுத்தொழுகையாக அந்த நபருக்கு ஆகிவிடுகின்றது. வேறு சிலருக்கு தமது பணி அல்லது வியாபாரத்தின் காரணமாக லொஹர் மற்றும் அசர் தொழுகையை தொழுவது கஷ்டமாக இருக்கின்றது. அத்தகையவர்களுக்கு அந்த தொழுகையின் முக்கியத்துவம் கூடிவிடுகின்றது. லொஹர் மற்றும் அசர் தொழுகையின் முக்கியத்துவம் ஆக கடின உழைப்பு மற்றும் முயற்சி செய்து அல்லாஹ்வினை வணங்குவதன் பக்கம் மனிதன் வந்தால் அல்லாஹ் அந்த முயற்சிக்கு நற்கூலி வழங்குகின்றான், அதனை கண்ணியப்படுத்துகின்றான். நன்மைகளுக்கு கூலி வழங்குவதில் அல்லாஹருக்கு எல்லையே இல்லை. அவன் தன் வழியில் முயற்சி செய்பவர்களுக்கு எல்லையற்று வழங்குகின்றான். உலகம் மற்றும் சுயநலம் என்ற சிலைகளை மனிதன் உடைத்தெறிந்து அல்லாஹின் பக்கம் செல்லும் போது அல்லாஹ்வின் அருட்களும் எல்லையற்றதாக இருக்கின்றது. அல்லாஹ் தொழுகையை பற்றி பல்வேறு வகைகளில் பல்வேறு இடங்களில் நமக்கு கவனமூட்டியுள்ளான். ரமலான் வரை மட்டுமே இறைவன் அதனை சுருக்கிவிடவில்லை. மாறாக ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைகள், ஜும்மாக்கள் மற்றும் ரமலானை பற்றி வழங்கிய அறிவுரை எப்படிப்பட்டதென்றால், அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் கொண்ட ஒரு நம்பிக்கையாளர் எப்பொழுதும் அதனை கண்முன் நிறுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஐவேளை தொழுகைகளும் ஒரு ஜும்மா அடுத்த ஜும்மா வரையிலும் ஒரு ரமலான் அடுத்த ரமலான் வரையிலும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்படும் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்து விடுகின்றன. பெரிய பாவங்கள் ஏதும் செய்யாதவரை இவை பரிகாரமாக அமைந்துவிடும். ஆக இங்கு நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் தெளிவாக விளக்கி கூறிவிட்டார்கள். அதாவது மனிதன் முழுமையாக முயற்சி செய்து ஐவேளை தொழுகைகளை அதற்குரிய நேரங்களில் தொழுது வந்தால் ஐவேளை தொழுகைகள் பாவங்களுக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். ஒவ்வொரு தொழுகைக்கும் இடைப்பட்ட நேரத்தில் பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். சிறிய சிறிய பலவீனங்கள் வெளிப்படும் என்றால் அல்லாஹ் அதனை மன்னித்து விடுவான். நிபந்தனை என்னவென்றால், தொழுகைகள் அதற்குரிய நேரத்தில் தொழுகைக்கான உரிமைகள் வழங்கப்பட்டவாறு தொழப்பட வேண்டும். அடுத்து இதே போன்று ஒவ்வொரு ஜும்மாவின் முக்கியத்துவத்தையும் அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்திவிட்டான். ஐவேளை தொழுகைகளுக்கு முக்கியத்துவம் இருப்பது போன்று அதனை அதற்குரிய நேரத்தில் தொழுவதற்கான கட்டளை இருப்பது போன்று அவ்வாறு ஐவேளை தொழுகைகளை தொழுவதனால் அதற்கு இடைப்பட்ட காலங்களில் ஏற்படும் சிறிய பாவங்களை அல்லாஹ் தனது அருளினால் எவ்வாறு மன்னித்து விடுகின்றானோ, இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ் தனது வாக்குறுதிக்கேற்ப தொழுகைக்குரிய உரிமைகள் வழங்கப்பட்டு தொழுகைகள் நிறைவேற்றப்பட்டால் மனிதன் வெட்கக்கேடான விஷயங்களிலிருந்தும் தப்பித்து விடுகின்றான். தீமைகளிலிருந்தும் மனிதனை அல்லாஹ் பாதுகாத்து விடுகின்றான். எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறினார்கள், எவ்வாறு ஐவேளை தொழுகைகள் கடமையோ அதுபோல் ஜும்மா தொழுகையும் கடமையாகும். ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வரையிலான இடைப்பட்ட காலத்தில் வெளிப்படும் சிறு சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இதனால் இவ்வாறு சிறிய பாவங்கள் எதை வேண்டுமானாலும் மனிதன் செய்து கொள்ளலாம், அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பது பொருள் அல்ல, அது தவறாகும். மாறாக அதன் கருத்து என்னவென்றால், மனித பலவீனத்தின் காரணமாக தவறுகள் ஏதும் நிகழ்ந்திருந்தால் அல்லாஹ் ஐவேளை தொழுகைகள் மற்றும் ஜும்மா தொழுகை போன்றவற்றை முறையாக பேணுதல் மற்றும் அதில் செய்யப்பட்ட மன்னிப்பிற்கான வேண்டுதல்கள் மற்றும் எதிர்காலத்தில் நான் இந்த தவறுகளை செய்ய மாட்டேன் என்ற வாக்குறுதி போன்றவற்றின் அடிப்படையில் அல்லாஹ் மனிதனை மன்னித்து விடுகின்றான். அடுத்து ஹஜ்ரத் நபி அல்லாஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவினை பேணுதலின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு கூறினார்கள், எவர் ஒருவர் தொடர்ந்து மூன்று ஜும்மாக்களை வேண்டுமென்றே கைவிட்டு விட்டாரோ அல்லாஹ் அவரது உள்ளத்தின் முத்திரையிட்டு விடுகின்றான். ஒரு அறிவிப்பில் அத்தகைய நபரின் உள்ளம் கருமையாகிவிடுகின்றது எனவும் வந்துள்ளது. எனவே ஜும்மாவின் இந்த முக்கியத்துவத்தை ஒவ்வொருவரும் புரிய வேண்டும். இது ரமலானின் கடைசி ஜும்மாவாகும், எனவே பெரிய பள்ளிவாசல் சென்று தொழுது விடுவோம் என சிலர் எண்ணி இருக்கலாம். அல்லது இது கடைசி ஜும்மா, எனவே கண்டிப்பாக தொழுதே ஆக வேண்டும் என்று கூட வேறு சிலர் அவரிடம் கூறியிருக்கலாம். ஜமாத் உறுப்பினர்களுக்கு ஜும்மாவின் முக்கியத்துவத்தின் பக்கம் மீண்டும் மீண்டும் பலமுறை கவனமூட்டப்பட்டுள்ளது. தற்போது இவ்விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்கும் மக்கள் மிக குறைவானவரே ஆவர். ஆயினும் எவர் கவனமற்று இருக்கின்றாரோ அவர் அதில் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல்களை செவியுற்ற பிறகு மிகவும் கவலைக்குள்ளாகிவிட வேண்டும். நீங்கள் ரமலானின் ஜும்மாக்களை மட்டும் தொழுங்கள் என்றோ அல்லது ரமலானின் கடைசி ஜும்மாவை தொழுது விடுங்கள் உங்களுக்கு நற்கூலி கிடைத்துவிடும் என்றோ அல்லாஹ் எங்கும் கூறவில்லை. மாறாக அனைத்து ஜும்மாவின் முக்கியத்துவத்தையும் அல்லாஹ் எடுத்துரைத்துள்ளான். அல்லாஹ் கூறுகின்றான், يا ايها الذين امنوا اذا نودي للصلاه من يوم الجمعه فاسعوا الى ذكر الله وذروا البيع ذلك خير لكم ان كنتم تعلمون. நம்பிக்கை கொண்டவர்களே, ஜும்மா நாளின் ஒரு பகுதியில் நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹ்வை நினைவுகூர்வதன் பக்கம் செல்வதற்கு விரைந்து செல்லுங்கள். மேலும் வியாபாரத்தை விட்டுவிடுங்கள். நீங்கள் அறிந்திருந்தால் உங்களுக்கு அது சிறந்ததாகும். எனவே ஒவ்வொரு ஜும்மா நாளன்று தொழுகைக்கான சிறப்பான ஏற்பாடு செய்யுங்கள். மேலும் உங்களது வியாபாரங்களை விட்டுவிடுங்கள். வியாபாரங்கள் அனைத்து பணிகளையும் வணிகங்களையும் விட்டுவிட்டு நான் ஜும்மா தொழ வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே நீங்கள் கவலைப்பட வேண்டும். நீங்கள் அறிந்திருந்தால் இதுவே உங்களுக்கு சிறந்ததாகும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இதில்தான் பரக்கத்துள்ளது. இதன் மூலம் உங்களது வியாபாரங்களில் பரக்கத் ஏற்படும். ஹஸ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்றிற்கேற்ப வேண்டுமென்றே ஜும்மா தொழுகையை விட்டுவிடுபவரின் உள்ளத்தில் முத்திரையிடப்படுகின்றது. அதுபோன்ற மக்களின் ஈமான் சரியானதாகவும் இருப்பதில்லை. ஈமான் உண்மையானதென்றால் மனிதன் உலகியல் நலனுக்காக தனது ஜும்மாவை தியாகம் செய்ய துணிய மாட்டான். ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மாவில் குறித்த நேரத்திற்குள் வருதல் மற்றும் நிரந்தரமாக அதில் நிலை பெற்றிருத்தல், ஜும்மாவை பேணுதல் போன்றவற்றை பற்றி கூறினார்கள். ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறினார்கள், ஜும்மா நாளன்று மஸ்ஜிதின் ஒவ்வொரு வாசலிலும் அல்லாஹுவின் வானவர்கள் நிற்பர். மஸ்ஜிதில் முதலில் வருபவரை முதலில் வந்தவர் என்றும் இரண்டாவது வந்தவரை இரண்டாம் நபர் என்றும் மலக்குகள் எழுதுகின்றனர். இவ்வாறு ஜும்மா நாளன்று வானவர்கள் ஜும்மாவில் வரக்கூடியவர்களின் பட்டியலை தயாரித்து வருகின்றனர். எந்த அளவுக்கு என்றால் இமாம் குத்துபா கொடுத்து முடித்துவிடும் போது அவர்கள் வருகை பதிவேட்டை மூடிவிடுவர். திக்ர இலாஹியை கேட்க துவங்கிவிடுவர். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது. ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத் நாளன்று ஜும்மாவில் வருகை தந்த கணக்கீட்டின்படி அல்லாஹுவின் சன்னிதானத்தில் மக்கள் அமர்ந்திருப்பர். அதாவது முதலாமானவர், இரண்டாமானவர், மூன்றாமானவர், நான்காமானவர் என மக்கள் அமர்ந்திருப்பர். எனவே எவர்கள் எந்த நிர்பந்தமும் இல்லாமல் வேண்டுமென்றே பழக்க தோஷத்தில் ஜும்மாவிற்கு தாமதமாக வருகின்றார்களோ அவர்களும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இங்கும் கூட ரமலானின் ஜும்மா மற்றும் கடைசி ஜும்மா என்பதனால் மக்கள் இன்று முன்னரே வந்து அமர்ந்துள்ளனர். மற்ற நாட்களில் பெரும்பாலும் நான் பார்த்தது என்னவென்றால், நான் வரும்போது மஸ்ஜிதின் பாதி அளவில் தான் கூட்டம் இருக்கும். பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து குதுபா முடிவதற்குள் அல்லது அதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் மஸ்ஜித் நிறையும். எனவே சாதாரண நாட்களிலும் இதன் பக்கம் கவனம் இருக்க வேண்டும். ஜும்மா தொடர்பாக இதனையும் நான் கூறிவிடுகின்றேன். ஜும்மா ஆண்களுக்கே கடமையானதாகும். பெண்கள் கலந்து கொள்ள இயலும் என்றால் நல்ல விஷயம், அது உபரியான நன்மையாக அது இருக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளட்டும். மேலும் சில நேரங்களில் தாய்மார்கள் கலந்து கொள்ளும் போது பிள்ளைகளுக்கும் ஜும்மா தொழுவதின் பக்கம் கவனம் ஏற்படும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் ஜும்மா நாளன்று மஸ்ஜிதிற்கு வருவது ஆண்களுக்கு மட்டுமே கடமையாகும். இது தொடர்பாக ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் மிக தெளிவானதாகும். ஹஜ்ரத் நபி அல்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு முஸ்லிமின் மீது ஜமாத்துடன் இணைந்து ஜும்மா தொழுவது கடமையாகும். நான்கு வகை மக்களை தவிர மற்றவர்கள் மீது கடமையாகும். அந்த நான்கு வகை மக்கள் யாரென்றால் அடிமை, பெண், குழந்தை, நோயாளி ஆகியோர் ஆவர். இந்த நான்கு வகையான நபர்கள் மீது ஜும்மா தொழுகை என்பது கடமை அல்ல. பண்டைய காலத்தில் அடிமைகள் இருந்தனர், தற்போது அப்படி இல்லை. ஆனால் இந்த நாடுகளில் உள்ள பணியாளர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தமது முதலாளிகளிடம் கூறி ஜும்மா நேரத்தில் அனுமதி பெற்று விடுமுறை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிலர் முயற்சி செய்தனர், அவர்களுக்கு அனுமதியும் கிடைத்து விடுகின்றது. வேறு நிர்பந்தம் இருக்கும் என்றால் அக்கம்பக்கத்தில் உள்ள அகமதிகளை தேட வேண்டும். மூன்று நான்கு பேர் ஒன்றிணைந்து ஜும்மா தொழுது கொள்ள வேண்டும். பெண்கள் மீது கடமை அல்ல, ஆனால் குறிப்பாக சிறு பிள்ளைகளையுடைய பெண்களிடம் நான் கூறுகின்றேன், நீங்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். சிறு பிள்ளைகளுடன் மஸ்ஜிதிற்கு ஜும்மாவிற்கு வராதீர்கள். பிள்ளைகளின் அழுகை மற்றும் கூப்பாடுகளால் பிறரின் தொழுகை கெட்டுப்போய் விடுகின்றது. அவர்களால் சரியாக குத்பா கேட்க முடியாமல் போகின்றது. ஆயினும் பெருநாள் என்று வருவது அனைவருக்கும் கட்டாயமாகும். ஒவ்வொரு ஆண் பெண் குழந்தைக்கும் அவசியமானதாகும், அதில் கண்டிப்பாக பங்கு பெற வேண்டும். பெருநாள் என்று சிறு பிள்ளைகளுடைய தாய்மார்கள் வந்தாலும் கூட அவர்களுக்கென தனியிடம் இங்கு அமைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு இடமில்லாவிட்டாலும் கூட, தொழுகை விளக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட, அத்தகைய தாய்மார்கள் தமது சிறு பிள்ளைகளுடன் தனியாக அமர்ந்து குத்பாவை கேட்க வேண்டும். எனவே இன்று ஜும்மாவிற்காக பெரும் எண்ணிக்கையில் மக்கள் இங்கு வருகை தந்துள்ளனர். எனவே நான் இதன் பக்கம் கவனமூட்டுகின்றேன். ஆனால் ஆண் தமது ஜும்மா தொழுகையை குறிப்பாக பேண வேண்டும். அடுத்து அதிலே நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ரமலானிலிருந்து அடுத்த ரமலான் வரை பாவங்கள் மன்னிக்கப்படுவது தொடர்பாக கூறினார்கள். அதாவது அல்லாஹ் ஒரு ரமலானிற்கும் அடுத்த ரமலானிற்கும் இடைப்பட்ட காலத்தில் ஏற்படும் சிறிய பாவங்களை மன்னித்து விடுகின்றான். ஆயினும் ஹஜ்ரத் நபி அல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பை பெறுவதற்கான வழிமுறையை ஒரு வரிசை கிரமத்தில் எடுத்துரைத்துள்ளார்கள் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலில் ஐவேளை தொழுகை, அடுத்து ஜும்மா, அதன் பிறகு ரமலான் ஆகும். எனவே இந்த வரிசை கிரமத்தின் மூலம் ஒரு வருடத்திற்கு பிறகு வருகின்ற ரமலான் மட்டுமே பாவ மன்னிப்பை பெறுவதற்கான வழிமுறையாகும் என்ற தப்பெண்ணம் அகன்றுவிட வேண்டும். ஐவேளை தொழுகைகளை தினமும் குறித்த நேரத்தில் தொழுது வருவதும், அத்துடன் ஏழாவது நாள் ஜும்மாவில் நுழைந்தால் ஜும்மாவின் பரக்கத்துகளிலிருந்து உங்களுக்கு பங்கு பெற்று தரும். ஆண்டு முழுவதுமான ஜும்மா ரமலானில் நுழைந்தபடி அருளுக்குரிய ரமலானின் பரக்கத்துகளிலிருந்து பயன்பெறக்கூடியவர்களாக உங்களை ஆக்கிவிடும். தினமும் தொழப்படும் ஐவேளை தொழுகை அல்லாஹ்விடத்தில் கூறும், அல்லாஹுவே, உன்னுடைய இந்த அடியார் உன்மீதான அன்பு மற்றும் அச்சத்தின் காரணமாக பெரிய பாவங்களிலிருந்து தப்பித்தவாறு ஐவேளை உன் சன்னிதானத்தில் ஆஜராகி வந்தார். பின்னர் ஒவ்வொரு ஜும்மாவும் சாட்சி கூறும், அல்லாஹுவே, உன்னுடைய இந்த அடியார் ஏழு நாட்கள் பெரிய பாவங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொண்டு ஜும்மா நாளன்று, அதாவது அந்த நாளை பற்றி உனது அன்பிற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறும் கூறியுள்ளார்கள், ஜும்மா நாளன்று துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்கான நேரமும் உள்ளது. எனவே ஜும்மா நாளன்று துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்ற ஆசையை சுமந்தவாறு உனது அடியார் உன் சன்னிதானத்தில் ஆஜராகி வந்தார் என்று ஜும்மா உங்களுக்காக சாட்சி கூறும். அடுத்து ரமலான் கூறும், இறைவா, உனது அடியார் ரமலானின் கடமைகளை ஆற்றிய பிறகு பெரிய பாவங்களிலிருந்து தப்பித்தபடி நன்மைகளை செய்து உனது கருணை, பாவ மன்னிப்பு மற்றும் நெருப்பிலிருந்து ரட்சிப்பு போன்றவற்றிற்கான நாட்களின் வரக்கத்துகளிலிருந்து நீ அவருக்கு அருளுவாய் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இந்த ரமலானை கழித்திருக்கின்றார்கள் என்று ரமலான் சாட்சி கூறும். அந்நிலையில் மென்மேலும் கருணை காட்டுபவனும் கண்ணியமிக்க இறைவனுமாகிய அல்லாஹ் அதிலிருந்து மனிதனை பயன்பெற செய்ய வைத்து அவனை தனது ரஹ்மத்தினும் போர்வையால் தனது அடியாருக்கு போர்த்தி விடுவான். மேலும் ஷைத்தானின் தாக்குதல்களிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து விடுவான். எனவே நம்மில் எவர் இந்த எண்ணத்துடன் தனது ஐவேளை தொழுகை, ஜும்மா மற்றும் தனது நோன்பிற்கான உரிமைகளை வழங்கியவாறு அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகின்றார்களோ அவர் மிகவும் நர்பாகியசாலி ஆவார். அவர்கள் ரமலானின் இந்த சூழலின் விளைவாக எல்லா வகையிலும் தூய்மை அடைந்து ரமலானை விட்டு வெளிவருபவர்களாக இருப்பார்கள். அந்த தூய்மை எப்படிப்பட்ட தூய்மை என்றால், நிரந்தரமான அல்லாஹ்வின் வணக்கத்திற்கான உரிமைகளை வழங்கக்கூடியதாக அது அவரை ஆக்கிவிடும். அடுத்து ரமலானில் குறிப்பாக திருக்குர்ஆன் ஓதுவது மற்றும் கேட்பதன் பக்கம் கவனம் அதிகம் ஏற்படுகின்றது. குறைந்தபட்சம் ஒரு முறை திருக்குர்ஆனை ஓதி முடிக்க ரமலானில் பெரும்பாலார் முயற்சி செய்கின்றனர். ஏனென்றால் அது சுன்னத்தும் கூட. ஆனால் திருக்குர்ஆன் ஓதுவதன் பக்கம் கவனம் ஏற்பட்டிருக்கும் என்பது சரிதான். ஆனால் இனி நான் நிரந்தரமாக தினமும் முறையாக திருக்குர்ஆனின் ஒரு சிறு பகுதியாவது ஓதி வருவேன் என்ற எண்ணம் ரமலானிற்கு பிறகும் இருக்க வேண்டும். ரமலானோடு அந்த எண்ணம் நின்றுவிடக்கூடாது. திருக்குர்ஆன் ஓதுவதற்கான எண்ணம் அல்லாஹ் எங்கு தொழுகைக்கான பல்வேறு நேரங்களின் பக்கம் கவனம் ஊட்டியுள்ளானோ அங்கு இன்ன குர்ஆனல் ஃபஜ்ரி கான மஷ்ஹூதா, அதாவது ஃபஜர் வேளையில் குர்ஆன் ஓதுவதற்கும் முக்கியத்துவம் வழங்குங்கள். நிச்சயமாக ஃபஜர் வேளையில் திருக்குர்ஆன் ஓதுவது எப்படிப்பட்டதென்றால் அதற்கு சாட்சி அளிக்கப்படும். எனவே திருக்குர்ஆன் ஓதுவது குறிப்பிட்ட நாட்களுக்காக மட்டும் நீங்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்படவில்லை, மாறாக தொழுகையுடன் இந்த விஷயம் எடுத்துரைக்கப்பட்டு அதன் முக்கியத்துவம் மேலும் அதிகமென எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அடுத்து திலாவத்துடன் அதனை புரிவதன் அவசியமும் இருக்கின்றது. அதன் மொழியாக்கத்தை படிப்பதும் அவசியமாகும். ஏனென்றால் அதன் மூலம் அல்லாஹ்வின் கட்டளைகளை பற்றியும் நமக்கு தெரிய வரும். இக்காலத்தில் குறிப்பாக அதனை தொடர்ந்து படிப்பது மிக அவசியமாகும். முஸ்லிம்கள் என அழைக்கப்படுபவர்கள் கூட இன்று அதன் போதனைகளை மறந்து நிற்கின்றனர். அடுத்து ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதன் பக்கம் கவனமூட்டியவாறு கூறினார்கள், எவர்கள் திருக்குர்ஆனிற்கு கண்ணியம் அளிப்பார்களோ அவர்கள் விண்ணில் கண்ணியம் பெறுவர். விண்ணில் கண்ணியத்தை விரும்பாத நபர் யார் இருக்கின்றார்? எனவே திருக்குர்ஆனை ஓதுவதில் நிரந்தரம் மற்றும் அதன் கட்டளைகளை தேடி அதன்படியான அமல் போன்றவை பயன்பெற செய்யும்படியான விஷயங்களாகும். அதேபோன்று அல்லாஹ் கூறியுள்ளான், நீங்கள் வெற்றி பெற விரும்பினால் எனது நினைவுகளால் உங்களது நாவுகளை நீங்கள் நினைக்க வேண்டும். ஜும்மா தொழுகையை முடித்து வெளியேறிய பிறகு அல்லாஹ்வை நீங்கள் நினைவு கூறுங்கள், அதன் மூலம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எனவே திருக்குர்ஆன் ஓதுவதின் இந்த முக்கியத்துவத்தை எப்பொழுதும் கருத்தில் கொண்டவாறு இனி திருக்குர்ஆன் ஓதுவதில் எந்த சோம்பலும் உங்களுக்கு ஏற்படவே கூடாது. அதேபோன்று இந்நாட்களில் திக்ர் இறை தியானத்தின் பக்கம் உங்களுக்கு கவனம் ஏற்பட்டது. நாம் ரமலானிற்கு பிறகும் கூட இந்த திக்ரை இறைவனை நினைவு கூறுகின்ற அந்த விஷயத்தை நாம் தொடர்ந்து செய்து வர வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு பயனளிக்கும். இதேபோன்று ஏனைய நல்லொழுக்கங்கள் மற்றும் நன்மைகள் உள்ளன, அதனையும் நாம் தொடர வேண்டும். அகமதிகளாகிய நாம் மிகவும் நற்பேறு பெற்றவர்களாக இருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் பையத்தின் கீழ் வரும் பாக்கியத்தை நமக்கு நல்கியுள்ளான். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எல்லா வகையிலான சீர்திருத்தத்தின் பக்கமும் நமக்கு கவனம் ஊட்டியிருக்கின்றார்கள். அதனை தனது கருத்தில் கொண்டிருக்கின்றார்கள். நம்மை நேரான பாதையில் வழி நடத்துவதற்கும், அல்லாஹுவின் இருப்பின் பக்கம் நமது கவனத்தை நிலைநாட்டுவதற்கும், அல்லாஹுவின் கட்டளைகளின்படி நாம் செயல்படுவதற்கும் நமக்கு அன்னார் வழிகாட்டியுள்ளார்கள். அன்னார் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் அது தொடர்பாக மீண்டும் மீண்டும் அன்னார் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். என்னிடம் பைய செய்துள்ள நீங்கள் இறை வணக்கத்தின் மூலமாகவும் நன்னடத்தையின் மூலமாகவும் உங்களிடம் எப்பொழுதும் ஒரு தூய மாறுதலை உருவாக்கிக் கொண்டே செல்லுங்கள். இன்னொரு இடத்தில் அன்னார் கூறினார்கள், மனிதன் தூய உள்ளத்துடனும் உண்மையுடனும் நன்றி உணர்வுடனும் ஆகுமற்ற அனைத்து ஆசைகளிலிருந்தும் தன்னை விலக்கிக் கொண்டு இறைவன் முன்னிலையில் மட்டுமே கையேந்தாதவரை அல்லாஹ்வின் உதவியும் ஒத்தாசையும் பெறுவதற்கு அந்த மனிதன் தகுதியுடையவனாக இருக்க மாட்டான். ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் மட்டுமே வருகின்ற போது, அவனிடத்தில் மட்டுமே துவா செய்கின்ற போது, அல்லாஹ்வின் உதவியும் ஒத்தாசையும் ஈர்க்கின்ற நிலையாக அவரது நிலை மாறிவிடும். அதாவது அல்லாஹ்வின் கருணையும் உதவியும் பெறக்கூடியவராக அந்த நபர் ஆகிவிடுவார். அல்லாஹ் விண்ணிலிருந்து மனிதனின் உள்ளத்தின் பாதாளம் வரை பார்க்கின்றார். மனித உள்ளத்தின் ஏதாவது ஒரு மூலையில் இருள், அநீதி, ஷிர்க் மற்றும் பித்தத்தின் ஏதாவது ஒரு அம்சம் இருக்கும் என்றால், அந்த மனிதன் செய்த துவாக்களையும் இறை வணக்கங்களையும் அல்லாஹ் அவனது முகத்திலேயே வீசி எறிந்து விடுவான். மனித உள்ளம் எல்லா வகையான மன இச்சைகள் மற்றும் அநீதிகளிலிருந்து தூயதாக இருப்பதை அல்லாஹ் கண்டால், அத்தகைய நபருக்காக கருணையின் வாசலை அல்லாஹ் திறந்து கொடுக்கின்றான். மேலும் அத்தகைய மனிதனை தனது நிழலின் கீழ் எடுத்து அவரை தானே பராமரிக்கும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கின்றான். ஆம், ஆக நாம் நிரந்தரமாக பெற வேண்டிய தரம் இதுதான். அதனை நாம் பெற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். நமது இறை வணக்கங்கள் எப்பொழுதும் அல்லாஹுக்காக மட்டுமானதாகவே இருக்க வேண்டும். ரமலானிற்கு பிறகும் கூட நாம் நமது இறை வணக்கத்தின் தரத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்போதுதான் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அல்லாஹுவின் நிழலின் கீழ் இருந்தவாறு அவனது பராமரிப்பின் பயனை பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும். ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் பைய செய்த பிறகு அன்னார் நம்மிடம் எத்தகைய தரத்தை, உயர் தரத்தை விரும்புகின்றார்கள் என்பதை எடுத்துரைத்தவாறு அன்னார் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த அமைப்பில் இணைந்து என்னுடன் தொடர்பு வைத்திருப்பதன் நோக்கம் என்னவென்றால், அதன் மூலம் நன்னடத்தை மற்றும் இறை அச்சத்தின் உயர்தரத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதாகும். எவ்வகையான குழப்பமும் தீங்கும் தீய நடத்தையும் உங்கள் பக்கம் கூட நெருங்கக்கூடாது. உங்கள் ஐவேளை தொழுகைகளை நீங்கள் பேண வேண்டும். பொய் பேசக்கூடாது. நீங்கள் எவருக்கும் தமது நாவினால் துன்பம் தரக்கூடாது. நீங்கள் எல்லா வகையான தீய நடத்தைக்கும் ஆளாகக்கூடாது. எவ்வகை தீங்கு, அநீதி, குழப்பத்திற்கான எந்த ஒரு எண்ணமும் கூட உங்கள் உள்ளத்தில் தோன்றக்கூடாது. எல்லா வகையான மன இச்சைகள் மற்றும் உணர்ச்சிகள் மற்றும் வீண் காரியங்களிலிருந்து நீங்கள் விலகி நிற்க வேண்டும். இறைவனுடைய தூய உள்ளம் படைத்தவராகவும் தீங்கற்ற மனம் படைத்தவராகவும் எளிமையான இயல்பு கொண்ட அடியாராகவும் நீங்கள் இருக்க வேண்டும். எல்லா தீமைகளும் எதிர்ப்பதற்கு தகுதியானதல்ல. எனவே பெரும்பாலும் கண்டும் காணாமல் இருத்தல் மற்றும் மன்னிப்பிற்கான பழக்கத்தை நீங்கள் உங்களிடம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சண்டை சச்சரவுக்கும் பதில் கொடுப்பது அவசியமில்லை. பொறுமை மற்றும் மென்மையுடன் செயல்படுங்கள் என அன்னார் கூறுகின்றார்கள். எனவே இந்த நற்குணங்களை பழக்க வழக்கங்களை நிரந்தரமானதாக மேற்கொள்ளும்படி நமக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. நான் நோன்பாளி, எனவே நான் சண்டையிட விரும்பவில்லை என ரமலானில் மட்டும் கூறி சண்டை சச்சரவுகளிலிருந்து விலகுவது போதுமானதல்ல. மாறாக ரமலானின் பயிற்சியிலிருந்து பயனடைந்தவாறு உயர் நல்லொழுக்கங்களை நமது வாழ்க்கையின் நிரந்தர அங்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்னார் இதனை மேலும் தெளிவுபடுத்தியவாறு ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், உங்களது உள்ளம் சூழ்ச்சிகளிலிருந்து தூய்மையானதாகவும், உங்கள் கைகள் அநீதிகளிலிருந்து தூயதாகவும், உங்கள் கண்கள் அசுத்தங்களிலிருந்து தூயதாகவும் இருக்க வேண்டும். மேலும் நேர்மை மற்றும் படைப்பினங்கள் மீதான அனுதாபத்தை தவிர்த்து உங்களிடம் வேறு எதுவும் இருத்தல் கூடாது. அதாவது நேரான வழியில் நடப்பவர்கள் படைப்பினத்தின் மீது அனுதாபம் காட்டுவர். கண்கள் எல்லா அசுத்தங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், நான் கூறியபடி இறைவன் உங்களிடம் எதிர்பார்ப்பிற்கேற்ப உங்கள் நிலையை நீங்கள் ஆக்கிக் கொண்டால் நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள், இறைவன் உங்களுக்குரியவனாகவே இருப்பான். நீங்கள் தூங்கிக் கொண்டிருப்பீர்கள், இறைவன் உங்களுக்காக விழித்திருப்பான். நீங்கள் எதிரிடமிருந்து கவனமற்றிருப்பீர்கள், இறைவன் உங்கள் எதிரிகளை கண்டு அவர்களின் திட்டத்தை முறியடித்து விடுவான். ஆக இவ்விஷயங்களை எப்போதும் கருத்தில் கொள்வது மிக அவசியமாகும். இதனை அன்னார் மீண்டும் மீண்டும் எடுத்துரைத்துள்ளார்கள். நீங்கள் இவ்விஷயங்களின் பக்கம் கவனம் செலுத்தவில்லை என்றால் வெறும் பையத்தென்பது போதுமானதல்ல என்றும் கூறியிருக்கின்றார்கள். அன்னார் எந்த அளவிற்கு கவலையுடன் இதனை எடுத்துரைத்துள்ளார்கள் என்பதை பாருங்கள். அதன் சில பகுதியை நான் எடுத்து வைத்திருக்கின்றேன், இன்னும் சில பகுதியை எடுத்து வைக்கின்றேன். நாம் எந்த அளவிற்கு அதன்படி அமல் செய்துள்ளோம் அல்லது அமல் செய்ய இருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் தம்மை தாமே ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளட்டும். அன்னார் கூறுகின்றார்கள், உங்களுடைய அகமும் புறமும் ஒன்றாகாதவரை நீங்கள் இறைவனிடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டீர்கள். பெரியோர்களாக இருந்து சிறியவர்கள் மீது கருணை காட்டுங்கள். அவர்களை ஏளனமாக கருதாதீர்கள். நீங்கள் அறிவாளியாக இருந்து அறிவினர்களுக்கு அறிவுரை கூறுங்கள். தற்பெருமையால் அவர்களை அவமானப்படுத்தாதீர்கள். அறிவு உங்களுக்கு இருக்கின்றதென்றால், கிடைத்திருக்கின்றதென்றால், பணிவான முறையில் அறிவுரை செய்யுங்கள். அதை தவிர்த்து உங்களின் பெருமையை பறைசாற்றாதீர்கள். உங்கள் அறிவை வெளிப்படுத்தி அவர்களை அவமானத்திற்குள்ளாக்காதீர்கள். அன்னார் கூறினார்கள், நீங்கள் செல்வந்தர்களாக இருந்து ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தன்னலத்தால் அவர்கள் மீது அகங்காரம் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தையும் வளத்தையும் வழங்கியுள்ளான் என்றால் ஏழைகளுக்கு தொண்டாற்றுங்கள். அதை தவிர்த்து அவர்கள் மீது ஆணவம் கொள்ளாதீர்கள். கூறுகின்றார்கள், நாசத்தை விளைவிக்கும் வழிகளை கண்டு அஞ்சுங்கள். இறைவனுக்கு எப்போதும் அஞ்சிக் கொண்டிருங்கள். இறை அச்சத்தை மேற்கொள்ளுங்கள். படைப்பினங்களை வணங்காதீர்கள். உங்கள் எஜமானனாகி இறைவன் பக்கம் உங்கள் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உலக இச்சைகளை விட்டு ஒதுங்கி விடுங்கள். அவனுக்காகவே ஆகிவிடுங்கள். அவனுக்காகவே வாழ்வை கழியுங்கள். அவ்விறைவனுக்காக எல்லாவிதமான அசுத்தங்களையும் பாவங்களையும் வெறுத்து ஒதுக்கிவிடுங்கள். ஏனெனில் அவன் தூய்மையாளன் ஆவான். இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அவன் தூயவன். எனவே எல்லா வகையான அசுத்தம் மற்றும் பாவத்திலிருந்து வெறுப்பை உருவாக்குவது மிக அவசியமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், நீங்கள் இறை அச்சத்துடன் இரவை கழித்ததாக ஒவ்வொரு காலை பொழுதும் உங்களுக்கு சாட்சி கூற வேண்டும். நீங்கள் பகற்பொழுத இறை அச்சத்துடன் கழித்ததாக ஒவ்வொரு மாலை பொழுதும் உங்களுக்காக சாட்சி கூற வேண்டும். உலகத்தின் சாபங்களை கண்டு நீங்கள் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவை புகை மண்டலம் மறைந்து போவதை போன்று பார்த்து கொண்டிருக்கும் போதே மறைந்துவிடும். மேலும் அதனால் பகலை இரவு ஆக்க முடியாது. மாறாக நீங்கள் விண்ணிலிருந்து இறங்கக்கூடிய அல்லாஹ்வின் சாபத்திற்கு அஞ்சுங்கள். ஏனெனில் அந்த சாபம் எவர் மீது விழுமோ அவரை அது இம்மை மற்றும் மறுமை ஆகிய இருளகையும் நாசமாக்கிவிடும். நீங்கள் வெளிவேசம் செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியாது. பகட்டாக ஒரு அமலை செய்து தப்பிக்க முடியாது. ஏனெனில் உங்களை படைத்த அந்த இறைவனின் பார்வை மனித உள்ளத்தின் அடி ஆணம் வரை ஊடுருவி செல்லக்கூடியதாகும். எனவே உங்களால் அந்த இறைவனை ஏமாற்றிவிட முடியுமா? ஒருபோதும் முடியாது. எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகிவிடுங்கள், தூயவர்களாகிவிடுங்கள், புனிதமானவர்களாகிவிடுங்கள், உறுதியானவர்களாகிவிடுங்கள். உங்களிடம் சிறிதளவு இருள் இருந்தாலும் அது உங்களின் முழு ஒளியையும் அகற்றிவிடும். உங்களிடம் இருக்கும் ஒளியை கூட இருள் விளக்கி வைத்துவிடும். ஏதாவது ஒரு வகையில் உங்களிடம் ஆணவமோ வெளிவேஷமோ சுயநலமோ அல்லது சோம்பலோ காணப்பட்டால் நீங்கள் சிறிதும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியற்றவர்களாகிவிடுவீர்கள். நீங்கள் சில விஷயங்களை மட்டும் கடைபிடித்துவிட்டு நாம் செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்து விட்டோம் என எண்ணி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் உங்களிடம் முழுமையான ஒரு புரட்சி உருவாக வேண்டுமென இறைவன் விரும்புகின்றான். உண்மையான நம்பிக்கையாளராக வேண்டுமென்றால் ஒரு உண்மையான புரட்சி உங்களிடம் ஏற்பட வேண்டும் என்று ஹஜ்ரத் மசீஹ் மவ்ஊத் கூறுகின்றார்கள். தொடர்ந்து அன்னார் கூறுகின்றார்கள், மேலும் அவன் உங்களிடம் ஒரு வகையான மரணத்தை விரும்புகின்றான். அதன் பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிப்பான். நீங்கள் ஒருவருக்கொருவர் விரைவாக சமாதானத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களது சகோதரர்களின் குற்றத்தை மன்னியுங்கள். ஏனென்றால் தனது சகோதரனுடன் சமாதானத்தை விரும்பாத மனிதன் தீயவன் ஆவான். அவன் துண்டிக்கப்படுவான். ஏனென்றால் அவன் பிரிவினையை உண்டாக்குகின்றான். நீங்கள் எல்லாவிதமான மன இச்சைகளையும் விட்டுவிடுங்கள். உங்களுக்கிடையிலான வெறுப்புகளை விட்டுவிடுங்கள். தான் என்ற அகந்தை மற்றும் மன இச்சைகளை விட்டு ஒதுங்கி நில்லுங்கள். அதன் காரணமாக ஒருவருக்கொருவர் நீங்கள் வெறுப்பை உருவாக்காதீர்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்து கொண்டு பொய்யர்களை போன்று பணிவை மேற்கொள்ளுங்கள். இதனால் நீங்கள் மன்னிக்கப்படுவீர்கள். மன இச்சைகளை அதிகரித்துக் கொண்டு செல்வதை கைவிட்டு விடுங்கள். ஏனெனில் எந்த வாசல் வழியாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்களோ அவ்வாசல் வழியாக மன இச்சை கொண்ட மனிதனால் ஒருபோதும் நுழைய முடியாது. இறைவன் வாயிலிருந்து வெளிவந்து நான் எடுத்துரைத்த இந்த விஷயங்களை ஏற்காதவன் மிகவும் பேரிழந்தவனாக இருக்கின்றான். வானத்தில் உங்களோடு இறைவன் திருப்தி அடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ஒரே வயிற்றிலிருந்து பிறந்த இரு சகோதரர்களைப் போல் நீங்கள் அனைவரும் ஆகிவிடுங்கள். உங்களில் எவர் தனது சகோதரனின் குற்றத்தை அதிகம் மன்னிப்பாரோ அவரே பெரும் கண்ணியத்திற்குரியவராவார். இதற்கு மாற்றமாக மன்னிக்காமல் பிடிவாதம் செய்பவர் துர்பாகியசாலியாவார். ஆகவே அவருக்கு என்னோடு எந்த தொடர்பும் இல்லை. அன்னார் கூறுகின்றார்கள், தீயவன் இறைவனின் நெருக்கத்தை பெற முடியாது. ஆணவம் கொண்டவன் அவனது நெருக்கத்தை பெற முடியாது. அநீதி இழைப்பவன் இறை நெருக்கத்தை பெற முடியாது. நம்பிக்கை துரோகி அவனது நெருக்கத்தை பெற முடியாது. அவனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விஷயத்தில் தன்மான உணர்வை வெளிப்படுத்தாதவன் அவனது நெருக்கத்தை பெற முடியாது. அன்னார் கூறுகின்றார்கள், தூய்மையற்ற ஒவ்வொரு கண்ணும் அவனை விட்டு விலகி இருக்கின்றது. தூய்மையற்ற உள்ளம் அவனை அறிந்திருக்காது. எவர் அவனுக்காக நெருப்பில் விழுவாரோ அவர் நெருப்பிலிருந்து காப்பாற்றப்படுவார். எவர் அவனுக்காக அழுகின்றாரோ அவர் சிரிப்பார். எவர் அவனுக்காக உலகத்தை இழக்க துணிவாரோ அவருக்கு இவ்வுலகமும் ஈருலகமும் கிடைக்கும். நீங்கள் உங்கள் உண்மையான உள்ளத்துடனும் முழு நம்பிக்கையுடனும் தீவிர முயற்சியுடனும் இறைவனுக்கு நண்பர்களாகிவிடுங்கள். அப்போது அவனும் உங்களுடைய நண்பனாகி விடுவான். வானத்தில் உங்கள் மீது கருணை காட்டப்படும் பொருட்டு நீங்கள் உங்களின் கீழ் இருப்பவர்கள் மீதும் உங்கள் மனைவியர்கள் மீதும் உங்களின் ஏழைய சகோதரர்கள் மீதும் கருணை காட்டுங்கள். உண்மையாக நீங்கள் அவனுக்காகவே ஆகிவிடுங்கள். அப்போது அந்த அல்லாஹ்வும் உங்களுக்காக ஆகிவிடுவான். வானத்திலிருந்து கட்டளைகள் இறங்காதவரை எவ்வித ஆபத்தும் பூமியில் உங்களுக்கு உண்டாகுவதில்லை. மேலும் வானத்திலிருந்து கருணை இறங்காதவரை எந்த ஒரு ஆபத்தும் உங்களுக்கு நீங்குவதும் இல்லை. எனவே நீங்கள் கிளையை பிடிப்பதற்கு பகரமாக வேரை பற்றி பிடிப்பதே அறிவுடைமையாகும். உங்களுக்குரிய ஒரு முக்கிய போதனை என்னவென்றால், திருக்குறானை ஒதுக்கப்பட்ட வேதத்தைப் போல் விட்டுவிடாதீர்கள். ஏனெனில் உங்களின் வாழ்வு அதிலேயே அடங்கியுள்ளது. திருக்குறானின் போதனைகளை எப்பொழுதும் கடைபிடியுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், எவர்கள் திருக்குறானிற்கு கண்ணியம் அளிப்பார்களோ அவர்கள் விண்ணில் கண்ணியம் பெறுவர். எவர்கள் எல்லா வகையான ஹதீதுகள் மற்றும் ஏனைய கூற்றுகளை விட திருக்குறானிற்கு முன்னுரிமை வழங்குவார்களோ அவர்கள் வானத்தில் முன்னுரிமை பெறுவர். பூமியில் திருக்குறானை தவிர மனித குலத்திற்கு வேறு எந்த வேதமும் இல்லை. ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஆதமின் சந்ததிகளுக்கு இனி எந்த தூதரும் பரிந்துரையாளரும் இல்லை. எனவே நீங்கள் அந்த மாபெரும் கம்பீரமான நபியுடன் உண்மையான நேசம் கொள்ள முயலுங்கள். அவருக்கு கொடுக்கப்படும் மதிப்பை விட மேலான மதிப்பை வேறு எவருக்கும் வழங்காதீர்கள். அப்போதுதான் நீங்கள் வானத்தின் ரட்சிக்கப்பட்ட மனிதர்களாக எழுதப்படுவீர்கள். ரட்சிப்பு என்பது மரணத்திற்கு பிறகு வெளிப்படும் ஒன்று அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையான ரட்சிப்பானது தன் ஒளியை இவ்வுலகிலேயே வெளிப்படுத்தி காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ரட்சிப்பு பெற்றவர் யார்? இறைவன் உண்மையாக இருக்கின்றான் என்றும் இறைவனுக்கும் அவனது அனைத்து படைப்பினங்களுக்கும் இடையில் பரிந்துரை பேசக்கூடியவர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே என்றும், வானத்தின் கீழ் அவர்களுக்கு நிகரான வேறு எந்த நபியும் இல்லை என்றும், திருக்குறானிற்கு நிகரான வேறு எந்த வேதமும் இல்லை என்றும் நம்பிக்கை கொள்பவரே ரட்சிப்பு பெற்றவராவார். நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு எவரும் என்றென்றும் உயிர் வாழ வேண்டுமென அல்லாஹ் விரும்பவில்லை. ஆனால் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிரந்தரமாக உயிரோடு இருக்கின்றார்கள். இந்த விஷயங்களுக்கு பிறகு அன்னார் மீண்டும் இதனை வலியுறுத்தி கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இதன் பிறகு நான் மீண்டும் கூறுகின்றேன், நாம் பைய செய்து விட்டோம் என்ற எண்ணம் கொள்ளாதீர்கள். அது போதுமானது என நினைக்காதீர்கள். புறம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. அல்லாஹ் உங்கள் உள்ளத்தையே பார்க்கின்றான், அகத்தையே பார்க்கின்றான். எனவே நம்மில் ஒவ்வொருவரும் இந்த உறுதிமொழியை எடுத்தவாறு ரமலானிலிருந்து வெளிவர வேண்டும். அல்லாஹுவும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்னென்ன விஷயங்களை கூறியுள்ளார்களோ அதனை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி தந்துவிட்டார்கள். எனவே அதனை கருத்தில் கொண்டு அதற்கேற்ப நாம் நமது வாழ்வினை கழிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கூற்றிற்கேற்ப ரமலானை கழிக்க நாங்கள் முயற்சி செய்தோம் என நம்மால் கூற முடியும். அல்லாஹ் அதற்கான பாக்கியத்தை நமக்கு தந்தருள்வானாக. தொழுகைக்கு பிறகு நான் இரண்டு ஜனாசா காயிப் தொழுகையை நடத்துவேன். முதல் ஜனாசா சௌத்ரி ஜோஹர் அஹமத் சாஹிப் பாஜ்வா அவர்களின் துணைவியார் முஷ்தாக் ஜோஹரா சாஹிபா அவருடையதாகும். ஜூன் மாதம் 12 தேதி அன்று இரவு 8:45 நிமிடத்தில் ரப்வாவில் 91 வயதில் அன்னார் மரணமடைந்து விட்டார்கள். இந்நாள் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னாரின் தந்தையார் சௌத்ரி இனாயத்துல்லா சாஹிப் ஆவார். அன்னார் 14 வயதில் ஹஜ்ரத் 2 கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கையில் பைய செய்தார்கள். மர்ஹூமாவின் நிக்கா 1944 ஆண்டு சௌத்ரி ஜோஹர் அஹமத் சாஹிப் பாஜ்வா அவருடன் நடைபெற்றது. மௌலானா குலாம் ரசூல் சாப் ராஜிக்கு ரலியல்லாஹ் அன்ஹு அவர்கள்தான் அன்னாருடைய நிக்காவை நடத்தினார்கள். அதில் நீண்ட குதுபா கொடுத்தார்கள். அதில் அல்லாஹுவின் சில குறிப்பிட்ட அருட்கொடைகளை குறிப்பிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் அது ஒரு நீண்ட குதுபாவாகும். மேலும் அந்த நிக்காவின் மூலமாகவே அன்னாரின் குடும்பத்தில் அகமதியத் மேலும் பரவியது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். அல்லாஹ் மருகுமாவிற்கு மூன்று மகன்களையும் இரண்டு மகள்களையும் அருளியுள்ளான். ஒரு மகன் அமெரிக்காவில் வாழ்க்கையை அர்ப்பணித்த நபராக ஜமாத்திற்கு தொண்டாற்றி வருகின்றார். சௌத்ரி ஜொஹர் அகமது சாஹிப் பாஜ்வா இங்கிலாந்தில் முபல்லீக்காக இருந்து வந்தார்கள். 1955 ரபுவா பாகிஸ்தானிற்கு திரும்பினார்கள். பின்னர் நாயிப் நாசர் இஸ்லா இர்ஷாதாக நியமிக்கப்பட்டார்கள். நீண்ட காலம் நாசர் உமரே ஆமாவாகவும் ஜமாத்திற்கு தொண்டாற்றினார்கள். மூன்றாவது கலீஃபத்துல் முஸ்லிம் அவர்களின் தனி செயலராகவும் இருந்துள்ளார்கள். நாசர் தாலிமுல் குரானாகவும் இருந்திருக்கின்றார்கள். இறுதியில் மரணம் அடையும் போது சதரஞ்சமன் அஹமதியாவினுடைய சதராகவும் அன்னார் இருந்தார்கள். மர்ஹுமா முஸ்தாக் ஜொஹுரா சாஹிபா தனது வாழ்வை அர்ப்பணித்த கணவருடன் மிக அழகிய முறையில் தமது வாழ்க்கையை கழித்தார். தனது கணவருக்கு கஷ்டத்தை தரும் எந்த விஷயத்தையும் அவர்கள் வேண்டவில்லை. 1944 அவர்களின் திருமணம் நடைபெற்றது. அடுத்த வருடம் 1945 அவர்களுக்கு மகன் பிறந்தான். மகனுக்கு 1 வயது தான் இருந்தது. அப்போது அன்னார் லண்டனிற்கு முபலிகாக அனுப்பி வைக்கப்பட்டார். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாஜ்வா சாஹிப் லண்டனில் இருந்தார். ஆனால் அவர்களின் துணைவியார் பாகிஸ்தானில் இருந்தார்கள். அப்போது அவர்களுக்கு பல கஷ்டங்களை சந்திக்க நேரிட்டது. 1951 வரை பாஜ்வா சாஹிப்பின் மனைவியும் பாஜ்வா சாஹிப்புடன் இங்கிலாந்து வந்து இணைந்து கொண்டார்கள். இங்கு தங்கினார்கள். அப்போது இங்கிருந்த முபல்லிகின் பொருளாதார நிலை மிக மோசமாக இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டே வாழ்க்கையை கழிக்க வேண்டியிருந்தது. ஆனால் மர்ஹுமா ஒருபோதும் எந்த முறையீடும் செய்ததில்லை. மிக மகிழ்ச்சியாகவே வாழ்க்கையை கழித்தார்கள். அடுத்து ரபுவாவில் முதலில் அவர்கள் குவார்டர்ஸில் ஜமாத் குவார்டர்ஸில் இருந்தார்கள். பின்னர் வீடு கட்டினார்கள். சொந்த வீட்டில் குடியேறினார்கள். பொறுப்பான குடும்பத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்தார்கள். எனவே எப்போதும் ரமலானில் படிப்பதற்காக வந்த மாணவிகளுக்கு தமது வீட்டில் இடம் கொடுத்தார்கள். வீடும் கூட பெரிய வீடாக இருந்ததில்லை. இருந்தாலும் 10-20 நபர்கள் அன்னாருடைய வீட்டில் எப்போதும் இருந்து வந்தார்கள். மிக ஆர்வத்துடன் விருந்து உபசரிப்பு செய்து வந்தார்கள். அன்னாரது மகன் எழுதியுள்ளார், தினமும் தஹஜ்ஜுத் தொழுது வந்தார்கள். ஃபஜர் தொழுத பிறகு உரத்த குரலில் குர்ஆன் ஓதுவது அன்னாரின் வழக்கமாக இருந்தது. கால்நடைகள் வளர்த்து வந்தனர். குறிப்பாக எருமை மாடுகளை வளர்த்து வந்தார்கள். தெருவாசிகள் மற்றும் குறிப்பாக ஏழைகள் அவருடைய வீட்டிலிருந்து பால் மற்றும் லெஸியை பெறுவதற்காக தினமும் வந்து விடுவார்கள். பெரிய வரிசையே நின்றிருக்கும். வீட்டு பணிகளுக்கு மத்தியிலும் சமூகத்தில் நல்ல தொடர்பு வைத்திருந்ததும் அன்னாரின் சிறப்பு பண்பாக இருந்தது. திருக்குர்ஆன் மீது அன்னாருக்கு அதிக நேசம் இருந்தது. ஹஜ்ரத் சையதா மரியம் சித்திகா சாஹிபா, அதாவது ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் முஸ்லிம் அலி அல்லாஹ் அவர்களின் மனைவி ஆவார்கள். அன்னாரிடம் இவர்கள் குர்ஆன் ஓத கற்றுக்கொண்டார்கள். மொழியாக்கமும் கற்றார்கள். எப்பொழுதும் எல்லோரிடமும் நல்ல முறையில் நடந்து வந்தார்கள். அன்னாரின் விருந்து உபசரிப்பை பற்றி நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். இங்கு லண்டனில் இருந்த போதும் கூட விருந்து உபசரிப்பிற்கான எந்த ஃபண்டும் ஜமாத் அளவில் இல்லாமல் இருந்தது. ஆனாலும் விருந்தாளிகளுக்கு தன்னால் இயன்றவரை உணவளித்து வந்தார்கள். தன்னால் முடிந்த பொருள்களை வாங்கி அவர்களுக்கு விருந்து உபசரிப்பு செய்து வந்தார்கள். நாயிப் நாசர் இஸ்லா இர்ஷாத் பாகிஸ்தான் அவர்கள் எழுதுகின்றார்கள், ஜொஹர் அகமது சாஹிப் பாஜ்வா சாஹிப் அவர்களின் காலகட்டத்தில் அவர் எழுதிய விஷயமாகும். அப்போது அவர்களுக்கு அன்னாருடன் தொடர்பு இருந்தது. மர்ஹுமா பெரிய குடும்பத்தை சார்ந்த பெண்மணியாக இருந்த போதிலும் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒருவரை மனம் முடித்து அவரது வீட்டிற்கு வந்த பிறகு மிக எளிமையான வாழ்வை அன்னார் கழித்தார்கள். தனது வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தனர். அவர்கள் மூலம் வீட்டு வேலைகள் எல்லாம் நடைபெற்றது. ஆனால் திருமணம் முடித்து கணவருடைய வீட்டிற்கு வந்த பிறகு அன்னாரோட வீட்டு வேலையை அன்னாருக்கு செய்ய நேரிட்டது. செய்யவும் செய்தார்கள். லண்டனில் தங்கியிருந்த போது மிக கஷ்டமாகத்தான் அன்னாருடைய வாழ்க்கை கழிந்தது. கடும் குளிர்காலத்தில் வீட்டில் ஹீட்டர், கீசர் போன்ற எந்த ஏற்பாடும் இருந்ததில்லை. பட்ஜெட்டிற்கு உட்பட்டே பணிகள் செய்ய வேண்டியது இருந்தது. கடுமையான குளிரையும் தாங்கிக் கொண்டார்கள். சௌத்ரி சாஹிப் அவர்களும் கூட, அன்னாருடைய கணவரும் கூட, விதிமுறைகளை கடுமையாக பேணுபவராக இருந்தார்கள். எளிமையாக வாழ்க்கை கழித்தார்கள். 1955 பாஜ்வா சாஹிப் லண்டனில் இருந்து ரப்வா திரும்பும்படி கட்டளையிடப்பட்டது. மருகுமா அந்த நாட்களில் உடல்நலம் குன்றியிருந்தார். டாக்டர்கள் அன்னாரை பெட் ரெஸ்ட் எடுக்கும்படி கூறியிருந்தார்கள். ஆனால் நாடு திரும்பும்படி அவர்களுக்கு கட்டளை வந்தவுடன் சௌத்ரி சாஹிப் அவர்கள் அதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள். மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை, எனவே நீங்கள் இரண்டாவது கலீபத்துல் மசீஹ் அவரிடம் அனுமதி பெற்று இன்னும் கொஞ்ச நாள் இங்கு தங்கியிருங்கள் என மக்கள் அவரிடம் கூறினர். ஆனால் சௌத்ரி சாஹிப் அவர்களோ, அது முடியாது, கட்டளை வந்துவிட்டது, எனவே நான் திரும்பி சென்றே ஆக வேண்டும் என கூறிவிட்டார்கள். மனைவியும் எந்த மறுப்பும் கூறவில்லை. தான் உடல்நலம் குன்றி இருந்த போதிலும், அந்த காலத்தில் பயணம் எல்லாம் கடினமாக இருந்த போதிலும், கணவருடன் நாடு திரும்புவதற்கு அவர்களும் ஆயத்தமாகிவிட்டார்கள். அல்லாஹ் மருகுமாவின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாருடன் அல்லாஹ் கருணையுடனும் மன்னிப்புடனும் நடந்து கொள்வானாக. அன்னாரின் நன்மைகளை தொடர செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் அன்னாரின் சந்ததிகளுக்கும் வழங்குவானாக. இரண்டாவது ஜனாதா மதிப்பிற்குரிய அபுபக்கர் சாஹிப் உடையதாகும். அன்னார் எகிப்து நாட்டை சார்ந்தவர். ஜூன் மாதம் 12 அன்று மாரடைப்பால் 41 வயதில் வஃத் ஆகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலேஹி ராஜிஊன். டாக்டர் ஹாத்தம் ஹில்மி சாஹிப் அவர்கள் எகிப்து ஜமாத்தினுடைய சதர் ஆவார்கள். எழுதுகின்றார்கள், மருகும் 2011 பயர் செய்தார். அரபி மற்றும் மார்க்க விஷயங்களின் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். ஆனால் தமது பணியை ராஜினாமா செய்துவிட்டு ஜமாத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். பயர் செய்த பிறகு அன்னார் எகிப்தினுடைய தெற்கு பகுதியில் மிகவும் அறிவீனமான பழி உணர்ச்சி கொண்ட சூழலில் பிறந்தார், சமூகத்தில் பிறந்தார். ஆனாலும் சமாதானத்தை விரும்பக்கூடியவராகவே எப்போதும் இருந்தார். கடுமை காட்டுதல் மற்றும் சண்டையிடுதல் மிகவும் வெறுக்கத்தக்கதாக அவருக்கு இருந்தது. பையத்திற்கு முன்னர் அகமதி அல்லாத ஆலிம்களின் புத்தகங்கள் எந்த அளவிற்கு அவருக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்ததென்றால், தமது மார்க்கம் தமக்கு தவறான விஷயங்களை கற்றுத்தந்திருப்பதாக அவர் அஞ்சி வந்தார். குறிப்பாக மசீஹ் உயிருடன் இருப்பது, சிலுவை மரணம் போன்ற கொள்கைகள் எல்லாம் ஆகும். அன்னாருக்கு ஒரு கிறிஸ்துவ நண்பர் சில கிறிஸ்துவ சேனலுக்கான நம்பரை கொடுத்தார். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், அதன் மூலம் மற்றவரிடம் இல்லாத சிறப்புகள் மசீஹிடம் இருப்பது உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறினார். அந்த நண்பரின் அறிவுரையின்படி அவர் அந்த சேனலை தேடிக்கொண்டிருக்கும் போதுதான் அவருக்கு எம்டிஏவும் கிடைத்தது. அல்லாஹ் அன்னாருக்கு நேர்வழியை வழங்க நாடியிருந்தார். மருகும் தனது பையத்தை பற்றி குறிப்பிட்டவாறு இவ்வாறு கூறுகின்றார், நான் ஒரு நிகழ்ச்சியில் முஸ்தபா சாஹிப் சாபித் மருகுமை நிகழ்ச்சியில் பார்த்தேன். ஹஜரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் சிலுவையில் மரணிக்கவில்லை, மாறாக மயக்க நிலையில் இருந்தார். பின்னர் கிழக்கு நோக்கி அன்னார் ஹிஜ்ரத் செய்தார்கள். பின்னர் இயற்கையாகவே அங்கு மரணித்தார்கள் என்று அன்னார் கூறினார். நான் அப்போது படுத்துக்கொண்டு டிவி பார்த்துக் கொண்டிருந்தேன். இதனை கேட்டதும் எழுந்து நேராக அமர்ந்து கொண்டேன். கவனமாக விஷயத்தை கேட்டேன். அது ஹிபாவுல் முபாஷிர் நிகழ்ச்சியாக இருந்தது. உண்மை எனக்கு வெளிப்பட்டவுடன் நான் அல்லாஹூ அக்பர் என சப்தமாக முழக்கமிட்டேன். எனக்கு உண்மை கிடைத்ததை எண்ணி மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தேன். இதற்கிடையில் ஷெரீப் ஓதே சாஹிப் அறிவித்தார்கள், நாம் இப்போது ஹசரத் மசீமது அலிஸ்லாம் அவர்களின் கசீதாவை செவியேற்க இருக்கின்றோம் என கூறினார்கள். அந்த கசீதா இவ்வாறாக இருந்தது, இன்னி மினல்லாஹில் அசீசில் அக்பர், அதாவது நிச்சயமாக மேன்மைமிக்க மகத்துவமிக்க அல்லாஹின் புறமிருந்து நான் வந்திருக்கின்றேன் என்பது அதன் பொருளாகும். அத்துடன் ஹசரத் மசீமது அலிஸ்லாம் அவர்களின் புகைப்படமும் காட்டப்பட்டது. அதனை பார்த்தவுடன் டிவியில் நான் பாஸ் செய்துவிட்டு அதனை நிறுத்தி வைத்துவிட்டு உற்று நோக்கினேன். நான் பார்த்தபோது புரிந்து கொண்டேன், இதே முகத்தை தான் நான் சிறிது காலத்திற்கு முன்பு நிலவில் இருப்பது போன்று கனவில் கண்டேன். இந்த தருணம் மிகவும் அழகிய தருணமாக இருந்தது. எனது மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருந்தது. அதன் பிறகு நான் தொடர்ந்து நிகழ்ச்சியினை பார்த்து வந்தேன். 3 கழித்து மசீஹின் மரணம், சிலுவையிலிருந்து காப்பாற்றிய விவரம் மற்றும் ஹிஜ்ரத் போன்ற விவகாரங்கள் எல்லாம் எனக்கு புரிய அல்லாஹ் எனக்கு புரிய வைத்து விட்டான். மருகும் பைய செய்த பிறகு ஊர்க்காரர்கள் ஊரை விட்டு விரட்டிவிட்டனர். அறிந்தவர்கள் கூட அவருக்கு மிகவும் தொல்லை கொடுத்தனர். ஆனால் அன்னார் உண்மையை விட்டு விலகவில்லை. தினமும் ஈமானில் முன்னேறி கொண்டு சென்றார். உறுதிப்பாடு அன்னாருக்கு கிடைத்துக் கொண்டே சென்றது. 4 முன்பு ஆசிரியராக பணிபுரிந்த ஸ்கூலிலிருந்து விலகி ஜமாத்திற்காக தன்னை அன்னார் அர்ப்பணித்துக் கொண்டார். மிக பணிவான எளிமையான மனிதராவார். நல்லொழுக்கமிக்கவர், தூயவர், அசாதாரண வகையில் கட்டுப்படக்கூடியவர். புது அகமதிகளுக்கான பொறுப்பாளராக இருந்தார். அன்னாருக்கு அல்லாஹ் பொறுமை, மென்மை மற்றும் எதிர்த்தரப்பை தனது கூற்றை ஏற்கும்படி செய்யும் சிறப்பான ஆற்றல்கள் அனைத்தையும் வழங்கியிருந்தான். கிலாபத்துடனும் எல்லையற்ற அன்பு கொண்டிருந்தார். மர்ஹூம் 5 ஆண்டுகளுக்கு முன் ஒரு அகமதி பெண்ணை மணம் முடித்தார். தனது மரணத்திற்கு பிறகு விதவை மனைவியை தவிர்த்து 4 வயது மகள் ஜைனபையும் மற்றும் 2 வயது மகன் முகம்மதையும் மர்ஹூம் தனது நினைவாக விட்டு சென்றுள்ளார். அன்னாரின் மகன் மாஷா அல்லாஹ் வக்ஃபை நோவில் இணைந்திருக்கின்றார். அல்லாஹ் அன்னாருடன் மன்னிப்பு மற்றும் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அன்னாரின் தர்ஜாத்தை உயர்த்துவானாக. அன்னாரின் மனைவி மக்களுக்கு அல்லாஹுவே பராமரிப்பாளனாக இருப்பானாக. அன்னாரின் நன்மைகளை தொடரும் பாக்கியத்தை அல்லாஹ் மனைவி மக்களுக்கும் வழங்குவானாக. ஆமீன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநுஃமினு பிஹி வநதவக்கலு அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சையியாதி அஃமாலினா مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَنَشْهَدُ أَنْ لَا إِلَهَ إِلَّا اللَّهُ وَنَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ عِبَادَ اللَّهِ رَحِمَكُمُ اللَّهُ إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وَادْعُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرْ